بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، إلا ملا الله من لديارك لإسلامي سهودرك لي الله جل سبحانه وتعالى من كرفيال புனிதமிகு ஜும்மா கடமை நிறைவேற்றிவிட்டு அவனது மாளிகையில் அமர்ந்து அந்த ஹொதுபா பிரசங்கத்தின் தமிழாக்கத்தை கேட்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளித்திருக்கின்றான். இதற்கு நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனது மார்க்கத்தை பல கட்டங்களாக பலரை வைத்து அதனை பாதுகாத்து வருகின்றான். அந்த வரிசையில் சஹாபாக்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாத்த அந்த பொறுப்பு அவர்களுக்கு பின்னால் வந்த உலமாக்களுக்கு இருந்தது. அந்த அறிஞர்கள், அந்த உலமாக்கள் தங்களது அறிவிலும் அமலிலும் விசுவாசத்திலும் உண்மைப்படுத்துவதிலும் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதிலும் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களின் வழிமுறைகளை பின்பற்றி வந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, மக்களிடத்திலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. அவர்களுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், உங்களில் விசுவாசம் கொண்டவர்களின் அந்தஸ்தையும் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகின்றான். இந்த இடத்திலே விசுவாசம் கொண்டவர்களும் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்க அறிவு என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கிடையாது. அவர்களுடைய விடயத்தில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்குத்தான் மார்க்கத்தில் விளக்கம் கிடைக்கும், அவருக்குத்தான் மார்க்க வகுப்புகளில் அமரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவை நாடவில்லையோ அவருக்கு அது கிடைக்காது. எனவே அந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நலவை நாடியிருக்கின்றான். அதனால் அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇன்னல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களின் அனந்தரக்காரர்கள், வாரிசுகள். எதற்கு வாரிசுகள்? அந்த நபிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஏன்? நபிமார்கள் லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திருஹமன், நபிமார்கள் தீனார் திருஹங்களை சொத்துக்களாக விட்டுவிட்டு செல்லவில்லை. வ இன்னமா வர்ரசுல் இல்ம், அவர்கள் மார்க்க அறிவைத்தான் அனந்தர சொத்தாக விட்டுவிட்டு சென்றார்கள். எனவே அதனை பெற்றுக்கொண்டவர் அதனை பூரணமாக அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அந்த உலமாக்கள் நபிமார்கள் விட்டு சென்ற அனந்தர சொத்தாகிய அறிவு ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே அப்படி நேர்வழி பெற்ற நபிமார்களின் மன்ஹஜை வழிமுறையை பின்பற்றக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய அறிஞர்கள் என்று சொன்னால் மார்க்கம் பேசி பேசி இருப்பது மாத்திரம் அறிஞர்கள் கிடையாது. நீங்கள் சஹாபாக்கள் தொடக்கம் அதற்கு பின்னால் வந்த அவ்வளோ உலமாக்களையும் எடுத்து பார்த்தால் பேசுவது குறைவு, அமல்தான் கூடுதலாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் இன்றும் போற்றப்படுகின்றார்கள். எனவே அவ்வாறான பட்டியலில், இந்த மார்க்கத்தை பாதுகாத்த அறிஞர்கள் என்ற பட்டியலில் நாம் இரண்டு பேர்களை இன்றைய கொத்துபா பிரசங்கத்திலே பார்க்க போகின்றோம். அந்த இரண்டு பேர்களும் எங்களுக்கு புதியவர்கள் அல்ல. அந்த இரண்டு பேர்களையும் அறியாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி யாருக்காவது தெரியவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்நாளையே பாழாக்கியிருக்கிறார். அந்த இரண்டு பேரும் யார் என்று தெரியாத ஒருவர் சபையில் இருப்பார் என்று சொன்னால், அல்லது ஒரு முஸ்லீம் இருப்பாராக இருந்தால், அவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான பகுதியை வீணாக்கிவிட்டார். அந்த இரண்டு இமாம்களும் யார் தெரியுமா? அவர்கள்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும். எனவே அந்த இரண்டு அறிஞர்களின் வரலாற்று குறிப்புகளில் சிலதை நாம் அறிந்து வைத்திருப்பது எங்களுக்கு பாடமாக அது அமையும். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், அமீருல் முஃமினீன் என்று ஆட்சியாளர்களில் நாம் சொல்லுகின்ற பொழுது யாரை நாடுவோம்? உமர் இப்னுல் கத்தாப் என்று சொல்லுவோம். அதே போன்று ஹதீஸ் கலையில் அமீருல் முஃமினீன் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்களுடைய பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. புகாரி என்று மட்டும்தான் சொல்லுவார்கள், புகாரி கிதாப் என்று தான் சொல்லுவார்கள். அவருடைய பெயரும் புகாரி, அவர் எழுதின புத்தகம் என்ன? புகாரி. அவருடைய பெயர் முஹம்மத், தந்தையின் பெயர் இஸ்மாயில். எனவே அபு அப்துல்லா என்று அழைக்கப்படுவார்கள். எனவே முஹம்மது இஸ்மாயில் என்பதுதான் அவருடைய பெயர். அவர்களுடைய வரலாற்று பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மிகவும் ஒரு தகுதியான ஒருவர், நல்ல மனநசக்தி உடையவர், நல்ல விளக்கசாலி, நல்ல அறிவாளி, வணக்கம் புரியக்கூடியவர், பேணுதலாக இருக்கக்கூடியவர், துறவித்தனம் உடையவர். மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்கிறார்கள், மூன்றாம் நூற்றாண்டில் வாழுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் 10 வயதுக்கு முன்னாலேயே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்துவிட்டார். 10 வயதில் ஹதீஸ் கலையை எழுதக்கூடிய ஒருவர்களில் ஒருவராக அவர் இருந்தார். சுப்ஹானல்லாஹ், 10 வயது ஹதீஸ் கலையை எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் ஒருவராக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, கிளாஸ்ல வகுப்பில் ஆசிரியரிடம் இருந்து படிக்கின்ற பொழுது ஆசிரியர் சில சந்தர்ப்பங்களில் அறிவிப்பாளர் வரிசையை சொல்லுகின்ற பொழுது சில பிழை விடுவார். அந்த பிழையை சுற்றி காட்டக்கூடிய ஆற்றல் இந்த இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வயது எத்தனை தெரியுமா? 11 வயது. சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல அறிஞர்களின் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை 16 வயதிலே மனனமிட்டுவிட்டார். அதற்கு பின்னால், 16 வயதுக்கு பின்னால் தந்தையை சிறிய வயதிலே இழந்த காரணத்தினால் தாயுடன் ஹஜ்ஜுக்கு சென்று மக்கமா நகரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களிடம் அவர்கள் அறிவை தேடி படிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வயது 18 இருக்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் என்னவென்று சொன்னால், அத்தாரீஹுல் கபீர். அப்படி என்று சொன்னால், அறிவிப்பாளர் வரிசை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பல அறிஞர்கள் பல வருடங்களாக படித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புத்தகத்தை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் 10 வயதிலே என்ன செய்தார்கள்? 18 வயதிலே எழுதி முடித்தார்கள். அவர்கள் ஆசிரியருடைய கிளாஸுக்கு வகுப்புக்கு போகின்ற பொழுது நண்பர்களும் சேர்ந்து போவார்கள். ஆசிரியர் அங்கே ஹதீஸை வாசிக்கின்ற பொழுது எல்லோரும் எழுதுவார்கள், இமாம் புகாரி எழுத மாட்டார்கள். அப்பொழுது அவருடைய நண்பர்கள் சொல்வார்கள், எழுதுங்கப்பா என்று சொல்லுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுத மாட்டார்கள், இப்படி பல தடவைகள் சொல்வதை தாங்க முடியாமல் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்கள் நண்பர்கள் எழுதிய அவ்வளோ ஹதீஸை மனப்பாடத்தில் விட்டாங்க. இந்த இதுதான் நான் செஞ்சிருக்கேன் என்றுட்டு அதோட நிக்கல. நான் மேலும் 16,000 ஹதீஸ்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிவிட்டு சொன்னார், நான் வருவது விளையாட்டுக்கல்ல, என்னுடைய காலங்களை வீணாக கழிப்பதற்கல்ல. ஆசிரியர் சொல்ல நான் இங்க போற்றுவேன். சுபஹானல்லாஹ், இந்த காலத்தில் சீடி என்று சொல்லுவோமே, அதை விட பெரிய சீடி அது. பிள்ளைங்களா, அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று இவர் இப்படிப்பட்ட சிறிய வயதிலே கடுமையான மனநச்சக்தியுடையவர், பெரிய ஒரு அறிவாளி என்று மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது. எனவே பாக்தாதில் ஈராக்கின் தலைநகரத்திலே இருந்த பெரும் பெரும் அறிஞர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை இவருடைய இந்த மனநச்சக்தி ஏற்படுத்திய பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், இவருக்கு ஒரு பரீட்சை நடத்த வேண்டும், ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சிறிய பையன் 18 வயது, அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டு ஒரு எக்ஸாம் நடக்குது. என்ன எக்ஸாம் தெரியுமா, 100 ஹதீஸ்கள், 100 ஹதீஸ்களை 10 பெரும் அறிஞர்கள் கையில் எடுக்கிறார்கள். என்ன செய்கின்றார்கள், அந்த 10 ஹதீஸிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை அப்படின்னு, உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5 வெப்பமே, இந்த 5 பேரையும் 10 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் 10 ஹதீஸில் மாற்றி 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 என்ன செஞ்சாங்க, 1 நம்பரை 3க்கும் 3 நம்பரை 5க்கும் இப்படி மாற்றி அப்படி வச்சுக்கொண்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் முதலாவது ஆளுக்கிட்ட வந்தார். அவர் 10 ஹதீஸை வாசிக்கிறார், பெரிய அறிஞர் அவர். வாசித்து முடிஞ்ச உடனே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இது பிழை என்று சொன்னாங்க. ரெண்டாவது ஆளுக்கிட்ட வந்தார், 10 முடிந்ததன் பின்னால் பிழை என்று சொன்னார். மூன்றாவது, இப்படியாக 10 ஆசிரியர்களிடம் அறிஞர்களிடம் வந்து அவர்கள் வாசித்த ஹதீஸ்கள் 100 ஹதீஸ்களையும் பிழை என்று சொன்னார். எல்லாருக்கும் லேசி, உன்னை சொன்னோன்னே அது பிழை என்று சொல்றது லேசி, அதை சரியா சொல்றது தான் கெட்டித்தனம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் முதலாவது ஆளுக்கிட்ட போனார். அவர் வாசித்த வாசி காட்டினார், எப்படி இருக்கும் பிழைய வாசி காட்டுறார், அதுக்கு பின்னால் இப்ப சரியா சொல்றேன் என்று சரியாக என்ன செஞ்சார், அந்த 10 வாசித்தார். இப்படியாக 100 ஹதீஸ்களையும் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இன்ன இன்ன பிழை இதுதான் சரி என்று சொல்லி வாசித்து காட்டிய உடனே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் பெரிய ஒரு ஏட்டை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வாசிக்கவில்லை, சும்மா இப்படி குந்தி கொண்டு தான் வாசித்தாங்க. இதை பார்த்த உடனே அந்த பெரும் பெரும் உலமாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹாதா ஜபலும் ஃபில் ஹஃபல், இது மனநசக்தியில் ஒரு பெரிய மலை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு நாள் அவருடைய நண்பர் சொல்லுகிறார், நான் இமாம் புகாரியுடைய வீட்டிலே தூங்கினேன். அவ்வாறு தூங்கிய பொழுது அவர் இரவையில் எழும்புகிறார், விளக்கை பத்த வைக்கிறார், எழுதுகிறார். இப்படியாக 18 தடவை அவர் இரவில் எழும்பினார். என்ன தெரியுமா, படுத்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு விஷயம் நினைவுக்கு வரும், டக்குன்னு எழும்பி இந்த இப்போ நாம லைட்டை போடுற மாதிரி விளக்கை பத்த வச்சு எழுதி கொள்வார். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஆற்றல்கள் இருந்த காரணத்தினால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த உம்மத்துக்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பல நாடுகளுக்கு சென்று என்ன செய்தார்கள், கற்று பாதுகாத்து வைத்தார்கள். அவர்களுடைய ஆசிரியர் எத்தனை பேராயிருக்கும், நாம ஸ்கூல்ல ஏ லெவல் வரைக்கும் படித்தாலும் எத்தனை ஆசிரியர் இருப்பாங்க, நமக்கு யூனிவர்சிட்டி லெவலில் படித்தாலும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹுடைய ஆசிரியர்கள் எத்தனை, 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதல்ல, விளங்குதா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஊரில் மட்டும் இருந்து படிக்கவில்லை, ஊரில் பல உலமாக்கள் இருந்தால் அவர்களிடத்திலும் படிப்பது, அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உலமாக்களிடம் சென்று அவர்களிடத்திலும் படிப்பது. அப்படியாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாருங்க, நான் சஹீஹான ஹதீஸ் 100,000 ஹதீஸ்களை மனனமிட்டிருக்கின்றேன். பலவீனமான ஹதீஸ் 200,000 ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கின்றேன். இப்ப சிலருக்கு கேள்வி வரலாம், 100,000 ஓகே, இந்த 200,000 என்னத்துக்கு? பலவீனமான ஹதீஸ் ஏனென்று சொன்னால், சபையில் உடுவார் ஒருவர், இது நபி அவர்கள் சொன்னது, அது மனப்பாடம் இருந்தால் உடனே இது என்ன பலவீனம் என்று சொல்லி தட்டிடலாம். அதுக்காக என்ன செய்தார்கள், 200,000 ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் மனனமிட்டார்கள். அவர்கள் அந்த சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபை எழுதியக்கூடிய காரணம் என்னவென்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், சில ஆசிரியர்கள் படித்து கொடுக்கும் பொழுது தங்களுடைய மாணவர்களுடைய உள்ளத்திலே சில செய்திகளை பதிவு செய்வார்கள். அதுவும் ஆசிரியருடைய ஒரு டேலண்ட் தான், எல்லா ஆசிரியருக்கும் அது கிடையாது. சில பிள்ளைகள் ஆசிரியர் கண்டா ஓடும், இவர் சரிவராதன். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஆசிரியருடன் இருக்கும் பொழுது அவர் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். என்ன தெரியுமா, உங்களில் யாராவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சஹீஹான ஹதீஸ்களை ஒரு புக்கில் வெளியிடுவார்னு சொன்னா எப்படி இருக்கும் என்ற ஒரு கதையை சொன்னார். அந்த ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தது. அதன் காரணத்தினால்தான் நான் இந்த சஹீஹுல் புகாரியை எழுத ஆரம்பித்தேன் என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹதீஸ்களை எழுதும் பொழுது கிதாபில் என்ன செய்வார்கள் தெரியுமா, அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஹதீஸை நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதுவதாக இருந்தால், இந்த சஹீஹுல் புகாரியில், அதற்கு முன்னால் ஒதுவெடுத்து 2 ரகாத்து தொழுது விட்டுத்தான் நான் அதனை எழுதுவேன். எத்தனை ஹதீஸ் எழுதியிருப்பார், அவ்வளோ ஹதீஸுக்கும் ஒழு செஞ்சிருப்பார், அவ்வளோ ஹதீஸுக்கும் தொழுதிருப்பார். அதனால் தான் இன்றைக்கு சுபஹானல்லாஹ் எல்லார்கிட்டையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. யாரும் மறுக்கல, மறுத்தா அவன் காவிர், மறுத்தா அவன் காவிரா போயிடுவான். அடுத்ததாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இந்த புத்தகத்தை நான் எழுதினேன், எப்படி தெரியுமா, 600,000 ஹதீஸ், 60 இல்லை, 600 இல்லை, 6,000 இல்லை, 60,000 இல்லை, 600,000 ஹதீஸிலிருந்து தெரிவு செய்தது தான் இந்த சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய என்னுடைய கிதாப். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், இமாம் புகாரியை பற்றி புகழுதத்துக்கு நாம் ஆரம்பித்தால் அல்லது பின்னால் வந்தாக்கள் அவரை பற்றி புகழ ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் இருக்கிய தாளெல்லாம் போதா எழுதுகிறதுக்கு, அப்படி அவரை பற்றி என்ன நிறைய புகழ் இருக்கிறது என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 256 மரணிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மார்க்க அறிவை சுமந்தால் நபிமார்கள் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்களோ அதே போன்று சோதிக்கப்படுவார்கள் என்பதில் ஐயமே கிடையாது. உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்ட இந்த சஹீஹுல் புகாரியை எழுதிய இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கடைசி அவருடைய வயதிலே ஊரில் இருக்க முடியாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படவில்லை என்பதை விட மார்க்க விடயத்தில் உண்மை சொன்ன காரணத்தினால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்ததனால் அவர்கள் ஊரை விட்டு கடத்தப்பட்டார்கள். சுபஹானல்லாஹ், பெரியோராலும் உலகமே போட்டுகிறது, ஆனால் எனக்கு ஒத்து வரல, அதனால் என்ன ஊரை விட்டே கடத்தி போட்டாங்க. அதற்கு பின்னால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 256 மரணிக்கின்றார்கள். இன்று உலகத்தில் முடுக்கு மூளை மூளை முடுக்கெல்லாம் ரவாஹுல் புகாரி, இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள் என்று எல்லாரும் சொல்வார்கள். அப்படி சொல்லக்குள்ள அந்த நன்மை அவ்வளவும் யாருக்கு போகும், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள். உலகத்தில் நான் மட்டுமா, நாங்கள் மட்டுமா, இந்த நாடு மட்டுமா, எல்லா நாட்டிலையும் சுபஹானல்லாஹ் லட்சக்கணக்கான நன்மைகள் கபருக்கு போய்கொண்டே இருக்கிறது. அடுத்த அறிஞர் தான், அவரை சுருக்கமாக நாம் சொல்லிக்கும், அவர் தான் இமாம் முஸ்லீம் ரஹ்மஹுல்லா அவர்கள். அவருடைய பேரே முஸ்லீம் தான், வாப்பாவுடைய பேர் ஹஜ்ஜாஜ். இந்த முஸ்லீம் இமாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு அந்தஸ்து வாய்ந்த அறிவுடைய சூழல் உள்ள ஒரு வீட்டில் தான் வளர்ந்தார்கள். சிறிய வயதிலிருந்தே மார்க்க கல்வியை படிக்க ஆரம்பித்து அதனை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தடவை இவர்களுடைய ஊருக்கு வருகின்றார்கள். அப்பொழுது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலும் இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்கள் படிக்கின்றார்கள். அவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பெரிய ஒரு அறிவாளி, அதே போன்று அதிகமாக வணக்கங்கள் செய்யக்கூடியவர், நல்ல பேணுதல் உள்ளவர், விசாலமான அறிவுடையவர், மக்களுக்கு மத்தியிலே மிகவும் அந்தஸ்துடையவராக அவர் திகழ்ந்தார். அதனால்தான் அவருடைய காலத்திலே வாழ்ந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் ஃபர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார், முஸ்லிம் இமாம பொறுத்தவரையில் மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு ஆலிமாக திகழ்ந்தார். அறிவின் இருப்பிடமாக அவர் மக்களுக்கு மத்தியிலே காட்டப்பட்டார். அவரிடத்திலே நலவை தவிர வேறு எதையும் நான் கண்டது கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். இவர்களும் ஹிஜ்ரி 262 மரணிக்கின்றார்கள். எனவே அவர்கள் எழுதிய அந்த கிதாப் இருக்கிறதே, சஹீஹ் முஸ்லிம், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் 16 வருடங்களாக அந்த புக் எழுதினாங்க. எத்தனை வருடங்கள்? 16 வருடங்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய அந்த முஸ்லிம் என்ற புத்தகத்தை 15 வருடங்களாக எழுதினார்கள். எங்கள் ஆக்கள் கொஞ்சம் கூடுதலாக படித்து கொண்டு இருந்தால் என்ன படிக்கிறீங்க, வயசும் பேத்து ஏன் படித்து கொண்டிருக்கீங்கன்னா கேட்குறாங்க. விளங்குதா? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் 16 வருடங்களாக எழுதினார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் 15 வருடங்களாக எழுதி அதற்கு பின்னால் வாழையடி வாழையாக எங்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது, எங்களுடன் அது நின்று விடாது, மாறாக கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் இதனை வாசிப்பார்கள், படிப்பார்கள். எனவே இதனை முஸ்லிம் இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 300,000 ஹதீஸ்களிலிருந்து தெரிவு செய்ததுதான் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் கிரந்தம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நவவி இமாம் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், உலகத்திலே மிக மிக சரியான 2 புத்தகங்கள் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதத்துக்கு பின்னால் அது சஹீஹுல் புகாரியும் சஹீஹுல் முஸ்லிமும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு பின்னால் வந்த மார்க்க அறிஞர்கள், மார்க்கம் பேசுபவர்கள் அல்ல, நல்லா விளங்க வேண்டும், மார்க்க அறிஞர்கள் அவ்வளவு பேரும் ஏகோபித்த முடிவு அல்லாஹுடைய வேதத்துக்கு பின்னால் இந்த 2 கிதாபும் தான் மிகவும் சரியானது என்றென்ன ஏகோபித்த முடிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த பெரும் இமாம்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பாதுகாப்பதற்காக படித்திருக்கின்றார்கள், வாசித்திருக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த இமாம்கள் தங்களுக்கு மார்க்க அந்த கல்வியை படிப்பதற்காக வெளிக்கிளம்பி செல்லுகின்ற பொழுது பலரால் பல துன்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுதிலும் அதில் பொறுமையை கடைபிடித்தார்கள். எனவே உலகம் முழுக்க சஹீஹுல் புகாரி எந்த ஒரு ஹதீஸை எடுத்தாலும் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்தார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்தார்கள் என்று சொல்லாத ஒரு அரபு மதரசாவும் கிடையாது, வாசிக்கக்கூடிய கிதாபுகள் அவர்களுடைய பெயர் கூறப்படாமலும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவர்கள் அந்த பெரிய வணக்கத்தை இஹ்லாஸாக மன தூய்மையாக செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு போதுமான பெரிய ஆதாரம் தான் இது. இதுவரைக்கும் யாரும் புகாரி முஸ்லிமை மறுக்கவும் இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்கள் செய்த அந்த பணியை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வுக்கு அஞ்சி இஹ்லாஸாக தக்வாவுடன் அந்த பணியை செய்தார்கள். தங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஹதீஸுக்காகவே செலவு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த பணியை ஏற்றுக்கொண்டான். அந்த பணியின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். எனவே நாம் எங்களுக்கு மத்தியிலே அந்த இந்த புத்தகங்களை சுமந்து செல்வதை விட, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு அடுத்த கட்டமாக புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை வாசித்து அதில் பயன்பெற்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.